இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை எம் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் எழுதின சூட கொடுத்தவள் அப்படிங்கிற ஒரு சிறுகதை. ஆனந்த விகடன் தீபாவளி மலரில் 2018 வந்த ஒரு சிறுகதை. ரொம்ப ஒரு அருமையான கதை, அவசியம் எல்லோரும் படிக்க வேண்டிய ஒரு கதை. எம் கோபாலகிருஷ்ணன் ஒரு முக்கியமான ஒரு எழுத்தாளர். அவருடைய பல நாவல்கள் ரொம்ப பிரசித்தமான நாவல்கள். சமீபமாக அம்மன் நெசவுன்னு ஒரு நாவல் கூட அவர் எழுதியிருக்கார். தமிழிலும் இணையதளத்தில் போனால் அவரோட நிறைய சிறுகதைகளை படிக்கலாம். இந்த கதை எப்படி ஆரம்பிக்கிறதுனா, கோவை மயிலாடுதுறை சதாப்தி விரைவு வண்டியின் குளிரூட்டப்பட்ட பெட்டியின் கதவை திறந்ததுமே பூக்களின் வாசனை நாசியை தொட்டது. அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அப்படி ஒரு வாசனை, அப்படியே ஒரு கதம்ப பூவோட வாசனை. பெட்டியை திறந்துன்னு உள்ளே நுழையும் போதே மனசுக்கு ரொம்ப இதமாக இருந்தது. என்னம்மா வாசனை, பூ மார்க்கெட்டுக்குள்ளே வந்த மாதிரி இருக்குன்னு அவரோட மனைவி சாரதா சொல்லிக்கிட்டு அவளோட பையை பிடிச்சிக்கிட்டு உள்ளே நடந்து வரா. இவங்க ரெண்டு பேருக்கும் எந்த இருக்கைன்னு அந்த எண்ணெய் தேடிக்கிட்டே வரும்போது, இவங்களுக்கு எந்த இடம் ஒதுக்கப்பட்டிருக்கோ அந்த இடத்த பார்த்தோன்னே ரொம்ப உற்சாகமாக இருந்தது. எப்போவாவது தான் இப்படி அமையும். ஏன்னா அந்த பெட்டியோட மத்தியில் நடுவில் நீண்ட மேசையோட எதிரெதிராக அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு இருக்கை இவங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அது ரொம்ப சௌரியமாக இருக்கும் அந்த இடம், நல்லா காலை நீட்டி உட்காந்துக்கலாம். இவரோட மனைவி ஜன்னல் ஓரத்தில் உட்கார இவரும் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டார். அவங்க முன்னாடி இருக்கிற மேசைகள் மேசை முன்னு முழுக்க பூக்கள் நிரம்பின பரம்பு கூட இருந்தது. பக்கத்தில் இலையில் மூடப்பட்ட பூ மாலைகள் எல்லாமே இருந்தது. பெட்டியெல்லாம் வச்சுட்டு இவங்க உட்கார்ந்த உடனே இவங்களுக்கு ஏத்தாப்பில் உட்காந்துருக்கிற ஒரு அம்மா, தப்பாக நினச்சிக்காதீங்கோ, உங்களுக்கு ஒன்றும் சிரமம் இல்லைன்னா இதில் இதெல்லாம் இப்படியே வச்சுக்கவா அப்படின்னு கேட்குறான். இவரும் அதெல்லாம் பரவாயில்ல பூ தானே அப்படின்னு சிரிச்சிட்டு சிரிக்கிறாரு. அந்த அம்மாவும் புன்னகிக்கிறாங்க. இவரோட மனைவி சாரதா பார்வையை வேற பக்கம் திருப்பிக்கிறாங்க. மாலையெல்லாம் அம்பாளுக்குத்தான் தோல் மேலே முடிஞ்சது, ரெண்டு தொணமாலை, அப்புறமா சரந்தான், நீங்கள் திருப்பூர் தானே அப்படின்னு அவள் பாட்டுக்கு பேசிகிட்டே போகிறாள். அந்த அம்மா இவரை பார்த்தே பேசிக்கிட்டு இருக்கா. சாரதா அவளையே உத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நல்லா பட்டையான சிவப்பு பார்டர் வச்ச அடர்ந்த சம்மங்கி நிற சிலை கட்டியிருந்தாங்க. நல்லா பார்க்குறதுக்கு கச்சிதமாக இருந்தாங்க. கழுத்தில் ஒற்றை சங்கிலி, மூக்குத்தி நல்லா பளபளன்னு இருந்தது. பார்க்குறதுக்கே ஒரு சிரிப்போடு அந்த அம்மா சாந்தமாக இருந்தாங்க. கேட்கப்படாது, ஆனாலும் எதையாச்சும் ஆரம்பிக்கணுமே, எது வரைக்கும் போகிறேள் அப்படின்னு அந்த அம்மா பாட்டு கேட்குறாங்க. இனிமே அந்த அம்மாவோட தன்னை பேச அனுமதிக்க கூடாதுங்கிற மாதிரி இவரோட மனைவி சாரதா ரொம்ப அமைதியாக ஆனால் சன்னமான குரலில், ஆர்வமே இல்லாமல், கும்பகோணம், எங்கள் பையன் அங்கே பேங்க்கில் வேலை பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்கிறான். நல்லதாச்சு, கும்பகோணம் வரைக்கும் பேசி சொன்ன இருக்குது. நான் மாயவரம் வரைக்கும் போய் அங்கேருந்து திருக்கடையூர் போகணும். 10 நாளைக்கு ஒரு தடவையாச்சும் என்னை பார்க்காட்டா அவளுக்கு முடியாது, எனக்கும் முடியாது, பார்த்துக்கோங்க. அப்படி ஒரு கொடுப்புனை எங்கள் ரெண்டு பேருக்கும் அப்படின்னோடனே இவரோட மனைவி சாரதா ஆச்சரியமாக திருக்கடையூரில் யார் இருக்கான்னு அவசரமாக கேட்டாள். என்ன இப்படி கேட்டுட்டேள், அம்பாள் இருக்காளே அபிராமி, அவ ஒருத்தி போருமே, வேற யார் வேணும் அப்படின்னு இன்னும் பிரகாசமாக சிரிச்சுட்டே சொல்கிறான் அந்த அம்மா. இவர் அவரோட மனைவியை சாரதாவை பார்க்கும்போது ஜன்னல் பக்கமாக அவன் முகத்தை திருப்பின்ட்டா. நீங்கள் போனது இல்லையா அப்படின்னு அந்த அம்மா கேட்டோடனே, போயிருக்கோம், இவா மாமாவோட சஷ்டியப்தை பூர்த்திக்கு 2 வருஷம் முன்னாடி இதே வண்டி தான் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது அந்த அம்மா பூ தொடுக்கிறத நிறுத்தவே இல்லை, பூ தொடுத்துட்டே இருக்கா. இங்கேருந்து ஏன் மாலையை கட்டிக்கிட்டு போகிறீங்க அப்படின்னு அந்த அம்மா பக்கத்து ஒரு சின்ன பொண்ணு உட்காந்துருக்கு, காதில் ஹெட்ஃபோன் மாட்டியிருக்கு. அந்த பெண் வந்து அந்த அம்மாவை பார்த்து கேட்குறான், பரவாயில்லையே நீயும் பேசிட்ட, என்னடா இந்த பொண்ணு திருச்சி வரைக்குமே காதில் இதை மாட்டின்ட்டு எதையுமே பேசாமல் வந்துருமோன்னு யோசனையாகவே இருந்தேன், காலேஜில் வாசிக்கிறியா அப்படின்னு அம்மா கேட்குறான். ஆமாம் ஆண்டி, ஆர்இசி. என்னவோ கேட்டியே, எதுக்கு இதை கட்டிகிட்டு இருக்கேன்னு தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சிரிச்சிட்டு திருப்பியும் சொல்கிறான். அது என்னவோ தெரியலம்மா, அவளுக்கு என் கையால் மாலை வாங்கி போட்டுக்கணும்னு அவ்வளோ ஆசை போல, நான் பேசாமல் இருந்தாலும் யார் வழியாச்சும் கேட்டு வாங்கி போட்டுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. இப்போ கூட பாருங்கோ, கனெக்டிகட்டில் இருக்கிற ஏகாம்பர மாமாவுக்காக தான் இதெல்லாம். 2 நாள் முன்னாடி தான் ஸ்கைப்பில் கூப்பிட்டார், வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கும் மாலை சாத்தணும்னு கேட்டார். இதோ புறப்பட்டு வந்துட்டேன், மாயவரத்தில் இறங்கும்போது கட்டி முடிச்சிடுவேன் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. அந்த அம்மா சொல்கிறத அந்த காலேஜ் படிக்கிற பொண்ணு அந்த ஆரிசி மாணவிக்கு புரிஞ்ச மாதிரியே தெரியல. அப்படியே அவ ஆச்சரியமாக பார்க்குறான். இவரோட மனைவியே ஒரு மாதிரி உதட்ட சுழிச்சுண்டு வேறு பக்கம் திரும்பின்ட்டான். அந்த ஆரிசி மாணவி சும்மா இருக்கலை, திருப்பியும் கேட்குறா. அவங்க திருக்கடையூர்லேயே யார்கிட்டயாச்சும் சொன்னால் இன்னும் சுலபமாக இருக்குமே அப்படின்னு அவ கேட்குறா. அதுக்கு இந்த அம்மா, சமத்துடி நீ, நன்னா கேட்குற, எனக்கும் அது ஏன்னு தெரியல, ஆனால் இந்த 2 வருஷமாக இப்படி வந்து போயின்ட்டு தான் இருக்கேன். மாலை கட்டி போடுறேன், அபிஷேகம் ஏற்பாடு பண்ணுறேன், புடவை சாத்துறேன், யார் எப்படி கேட்குறாளோ அப்படி கட்டளை அவளோடது. யார் வழியாவோ என்னை செய்ய வைக்கிறா. திருக்கடையூர்னு இல்லை, காஞ்சிபுரம், கொல்லூர், மதுரைன்னு எதையாச்சும் என்னை அலைய வச்சுட்டே தான் இருப்பா. ஒரு நாள் ஒரு போது அக்கடான்னு இருக்க விட மாட்டா. இத்தனையும் அந்த அம்மா பேசும்போது பூ தொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ தொடுக்கிறத நிறுத்திட்டு அந்த பூக்களை அப்படியே மெல்ல அளந்து உதிர்த்தா மறிக்குழந்தை எடுத்து மடியில் போட்டுட்டா. அப்போ பார்த்து ட்ரெயின் நிற்கிறது, ஈரோடு வந்துடுதுன்னு நினைக்கிறேன், வந்திருக்கணுமே அப்படிங்கினோடனே அப்போ கதவை திறந்து ஸ்டேஷனில் உள்ள எல்லாரும் ஏறுறாங்க. ஏறுறவங்க எல்லாருக்குமே இந்த பூ வாசனை எல்லாருக்குமே ஒரு மனசுக்கு ஒரு இதமாக இருந்தது. எல்லார் முகத்துலேயும் ஒரு புன்சிரிப்பு இருக்கிற மாதிரி இருந்தது. இந்த அம்மா இவங்களை கடந்து போகிறவங்களாம் பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதென்னவோ என் கையால் கட்டின மாலையை போட்டுண்டா தான் அவளுக்கு திருப்தி போல, இதோ கட்டி வச்சிருக்கிற இந்த மாலையெல்லாம் கொண்டு போய் அப்படியே சாத்திடலாம், உயரம் தடம் எல்லாமே கச்சிதமாக இருக்கும் அப்படின்னோடனே, நீங்கள் கோயம்புத்தூரா அப்படின்னு இவரோட மனைவி சாரதா அவங்கள பார்த்து கேட்குறாங்க. சொந்த ஊரான்னு கேட்டால் இல்லை, பிறந்தது பவானி அக்ரஹாரத்தில், அம்மா முகம் தெரியாது, அப்பா தான் எல்லாம், 8 வரைக்கும் படித்தேன். கோயம்புத்தூரில் அப்பாவோட சிநேகிதர் ஒத்தாசைக்கு வர சொன்னேன். பாவாடை சட்டையோட வாசல் நின்னா என்னை அந்தாத்து மாமி கூப்பிட்டு மடியில் வச்சுண்டா. அவளோட சேர்ந்து தான் பூ கட்ட ஆரம்பித்தேன், கோலம் போடவும் சமைக்கவும் கற்றுண்டேன். அப்புறமா அப்பாவுக்கு ஒத்தாசையாக பூஜை ஹோமத்தில் ஏற்பாடு பண்ணுறதுன்னு நாள் ஓடி போயிடுத்து. 19 வயசில் கல்யாணம். அதான் சொன்னேனே, இந்த வடநாட்டு டூரெல்லாம் அழிச்சுட்டு போகிறாளே, அதில் சமையல் வேலை அவருக்கு. 1 வருஷத்தில் 14 நாள் ரயில்லையே ஓடிடும். என்னோட கூட பிறந்தவன் ஒருத்தன் திருநெல்வேலி பக்கமாக எங்கேயோ இருக்கான். இப்போ வாச்சு பார்க்கும்போது முகம் பார்த்து பேசுகிறதோட சரி அப்படின்னு இதெல்லாம் சொல்லிகிட்டே சிரி திருப்பியும் ரொம்ப புன்னகையோடையே அவளோட வேலையை பார்த்துட்டே இருக்கான். இப்போ யாரோ வந்து சிற்றுண்டி சாப்பிட்றதுக்காக இலையை பிரிக்கிறாங்க, அந்த வாசனை, அந்த சாம்பார் வாசனை எல்லா பக்கமும் அடிக்கிறது. டிஃபன் ஆகிடுதா அப்படின்னு இவரோட மனைவி சாரதா கேட்கும்போது, அதுக்கு அந்த அம்மா இல்லைங்கிற மாதிரி தலையசிக்கிறான். நீங்கள் அப்படின்னோடனே இனிமே தான் அப்படின்னு இட்லி பொட்டலங்களெல்லாம் இவரோட மனைவி சாரதா வெளியில் எடுக்கிறான். விரதமா அப்படின்னு சாரதா கேட்கும்போது திடீர்னு ஒரு குரல் இங்கிருந்தோ கேட்கறது, விரதம்தான், பச்சை தண்ணி கூட பல்லில் படாத விரதம் அப்படின்னு. யாருன்னு பார்த்தா பின்னாடியிலேருந்து நடந்து வராங்க நல்லா தாட்டியான ஒரு அம்மா, நல்லா அகல அரக்கு பார்டர் போட்ட ஒரு பச்சை புடவை. ஓ நாராயணா நாராயணா, யாருன்னு திரும்பி பார்க்கறதுக்குள்ளேயே உங்கள் குரலை வச்சு தன்னை தெரிஞ்செடுத்து, மாமி, லலிதா மாமி தானே, வாங்கோ அப்படின்னு இந்த அம்மா கூப்பிட்றா. நீ எப்படி இருக்க, இன்றைக்கி உன்னை பார்க்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன், கண்ணில் காட்டிட்டாவோ அப்படின்னு அந்த மாமிக்கு அப்படி ஒரு சிரிப்பு. இல்லை, மாயவரத்தில் இறங்கி கோவிலில் போய் இதெல்லாம் கொடுக்குற வரைக்கும் அவள் எதையும் சாப்பிட மாட்டா, குடிக்க மாட்டா, அவ்வளோ சுத்தம். அதனால தான் அம்பாளுக்கு இவன் மேலே இத்தனை இஷ்டம். உலகத்தில் எங்கெங்கேயோ இருக்கிறவாள்லாம் பிரார்த்தனையை நிறைவேற்றி இவகிட்ட சொல்கிறா, யாருக்கு கிடைக்கும் இப்படி ஒரு குடுப்பின அப்படின்னு லலிதா மாமி இந்த பூ தொடுக்கிற அம்மாவை பற்றி ஒரு அறிக்கையே எல்லாருக்கும் கேட்குற மாதிரி சத்தமாக சொல்கிறாங்க. மாமி சுத்த சும்மா இருக்கேலா, நீங்கள் சாப்பிட்டேலா, ஈரோட்டுக்காரங்க சூடாக ஆற்றுலேயே சாப்பிட்டு வந்திருப்பேள், பேத்தியை பார்க்கத்தானே ஸ்ரீரங்கம் போவேளா அப்படின்னோடனே, திருச்சி வரைக்கும் போயிட்டு ஸ்ரீரங்கம் போகாமல் எப்படி, ரங்கனுக்கு என்னவாச்சும் வச்சுருக்கியா அப்படின்னோடனே பூ தொடுக்கிற அம்மாவும், ரங்கனுக்கு இல்லாமலா, வரச்ச திருச்சியில் இறங்கி போகணும், ஒரு நாள் தான் ஞாயிற்றுக்கிழமை காலம்புற வண்டியில் டிக்கெட் போட்டிருக்கேன் அப்படின்னோடனே, அப்போ யாரோ ஒருத்தன் சாய்க்காரன் வரான். அவன் சாய் சாய் ஏலக்காய் சாய்னு வித்துட்டே வரும்போது இந்த லலிதா மாமிக்கு இடம் இல்லை அந்த இடத்துல, அவங்க நகர்ந்துக்கிற மாதிரி இருக்குது. நல்லதாக போச்சு போ, நானும் அதில் தான் வரேன், சித்த உட்காரேன், காலை வலிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லலிதா நகர்ந்து போனப்புறம் சாரதா இலையை பிரிக்கிறான். அப்போ எதிரில் இருக்கிறவள நிமிந்து பார்க்குறான். அப்பையும் அந்த பூ கட்டுற அம்மா சிரிச்சுட்டு அமைதியாக பாட்டுக்கு பூ கட்டி முடித்த சரத்தை அப்படியே பந்து மாதிரி நிதானமாக சுருட்டி அதை ஒரு கொக்கியில் தொங்கின பையில் வைக்கிறாள். அப்புறமா சின்ன எவ சில்வர் பாத்திரத்தை வெளியில் எடுத்து மூடியை திறந்ததும் அவசரமாக அதில் மல்லிகை மணம். இவங்க ரெண்டு பேரும் இட்லி சாப்பிட்றாங்க. திருப்பியும் லலிதா மாமியோட குரல் கேட்குறது. ஆம்டியா ஊரில் இல்லையா, டூர் போயிருக்காரா அப்படின்னு கேட்குறா. இவங்க லலிதா மாமி பக்கம் திரும்பாமையே பதில் சொல்கிறாங்க, ஊரில் தான் இருக்கார், அடுத்த வாரம்தான் காசிக்கு போகிறார் அப்படின்னு சொல்லி முடிக்கும்போது ஒரு மாதிரி முகம் நிழலான மாதிரி இருந்தது. கையை கழுவிட்டு இவங்க வந்து அதுக்குள்ளே வந்து உட்கார்றாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு. அப்போது ஆரிசி மாணவி அந்த லலிதா கிட்ட சொல்கிறா, நீங்கள் வேணால் இங்கே வந்து உட்காந்துக்கங்களேன் அப்படின்னோடனே, நானே கேட்கலான்னு பார்த்தேன், தேங்க்ஸ் டி பொண்ணு அப்படின்னு அந்த அம்மா வந்து இந்த பூ கட்டுறவங்க பக்கத்துலேயே வந்து உட்காந்துக்கிட்டாங்க. உட்காந்தவங்க பூ கட்டுற அந்த அம்மாவை பார்த்து அப்படியே கன்னத்தை பிடிச்சி கிள்ளணும் போல் வருது. ஆனால் இப்போ உன்னை தொடப்படாதேன்னு பேசாமல் இருக்கேன் அப்படிங்கும்போது நோக்கி, இப்போ என்னடி வயசு அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்கு அப்படின்னோடனே, சும்மா தானே சொல்லு அப்படின்னோடனே, ஆடி வந்தால் 38 முடியறது அப்படின்னோடனே, ஆனால் உன்னை பார்த்தா அப்படியா இருக்குது அப்படின்னு இந்த அம்மா சொல்கிறான். அவள் மடியில் சுருந்த அந்த மல்லிகை சரத்தை விளக்கி அளவு பார்த்தா, அதுக்கப்புறமா திருப்பி மொக்குகள்லாம் பொறுக்கி அடுக்க ஆரம்பித்தா. உன் ஆத்துக்காரர் இன்னும் அப்படியே தான் இருக்காரா அப்படின்னு மெதுவாக அந்த குரலை அடக்கின்னு கேள்வி கேட்குறாங்க. அவங்க ஆத்துக்காரரை பற்றி அந்த அம்மா பேச உடனே இவரோட மனைவி சார்ந்து நிமிந்து பார்க்குறான். அப்படியே காதுகளை தீட்டின்னு அது என்ன விஷயம்னு கேட்குறான். அந்த அம்மாவும் எதுவுமே சொல்லாமல் வெறும்னா தலையாட்டினான். மூக்குத்தி சுடர் ஒரு கணம் மின்னிட்டு, உங்ககிட்ட என்னடி குறை, நீ ஏன் தான் இப்படி பேசாமல் இருக்கியோ அப்படின்னு அந்த லலிதா மாமி கண்களை முடிக்கிறான். நேக்கு என்ன, நான் நன்னா தானே இருக்கேன், இந்த பாருங்கோ நெத்தி நிறையா பொட்டு வச்சுருக்கேன், கழுத்தில் தாலி, பொம்மநாட்டிக்கு வேறு என்ன வேணும் அப்படின்னு நிதானமாக ஒவ்வொரு மொட்டுக்களாக எடுத்து தொடுத்துட்டே இருக்கா. ரொம்ப நன்னா இருக்கேடி, தாலியும் மெட்டியும் இருந்தால் ஆச்சா, ஆம்படையான பிடிச்சி வச்சுக்க தெரிய வேண்டாமா அப்படின்னு சொல்லும்போது அவள் திரும்பி லலிதா மாமியோட முகத்தை கூர்ந்து பார்த்து சிரிச்சா. அம்பாளோட நான் இருக்கேன், அவர் அவளோட இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் மல்லிகைப்பூவை தொழுத்துட்டே இருக்கா. என்னமோ அவருக்கு பிடிக்கல, அவ கூட இருக்கார், அதுக்காக மொத்தமாக விட்டுட்டும் போயிடலை. ஊரில் இருக்கிறச்சு அவர் தான் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறார். பூ மார்க்கெட் போகிறது, கோயில்களுக்கு கூட்டின்னு போகிறது, டிக்கெட் போடுறது, எல்லாத்தையும் செஞ்சு தரார். அவர் வெளியூர் போகிற போது கூட எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் போகிறார். ஃபோனில் கூப்பிட்டு எல்லாம் சரியாக நடக்கிறதான்னு அக்கறையாக பார்த்துக்கிறார். பார்த்து பார்த்து தான் செய்கிறார், ஒரு குறையும் வைக்கிறதில்ல. என்ன, ரா தங்கிறதுக்கு மட்டும் அங்கே அவளோட ஆரம்பத்தில் என்னவோ கஷ்டமாக தான் இருந்தது, இப்போல்லாம் இருந்துட்டு போட்டுமேனு தான் தோன்றுறது அப்படிங்கிறான். மீதி இருந்த பூக்களையும் மறிக்குழந்தையும் ஒதுக்கி வச்சா. என்னமோடி பழக தெரியாமல் இருக்கியே தாயே மீனாட்சி அப்படின்னு லலிதா அப்படியே அம்பாளை வேண்டிக்கிற மாதிரி கண்ணை மூடிக்கிறான். அப்போது டிடிஆர் அங்கே வரார். டிடிஆரை பார்த்த உடனே இவாளுக்கு முகம் ரொம்ப மலர்ந்து போகிறது. தேங்க்ஸ்ண்ணா, இந்த சீட்டை மாற்றி கொடுக்காட்டி சிரமந்தான் அப்படின்னோடனே அவரும் தலையாட்டிப்பட்டு அப்படியே நகர்ந்து போகிறார். டூர் போகும்போது அவளையும் கூட்டின்னு தானே போகிறார் அப்படின்னு லலிதா மாமி திருப்பி அவளை விசாரிக்கிறார். செவ்வரளி, மறிக்குழந்து, சாமந்தின்னு கதம்பசரம் விறுவிறுன்னு அவள் கைகளில் அப்படியே அவள் நீண்டே போகிறது. இது என்ன கேள்வி, இப்போவும் கூடவே தான் போகிறா, டூர் போகிறவாளுக்கு சமைச்சு போட போகும்போது தானே அவளை பார்த்தது. அலகாபாத், காசி, கயானு 40 நாள் டூர் அது. அப்போ தான் அந்த மகராசி என்னோடய பூவை பங்கு போட்டு எடுத்துண்டா. பரவாயில்ல, அவர் சந்தோஷமாக இருக்கார், இருக்கட்டும், அதானே முக்கியம் அப்படின்னு அவள் சொல்கிறான். அப்போ திடீர்னு ஏதோ செல்ஃபோன் அடிக்கிறது. அந்த அம்மா எடுத்து பேசுகிறா. சொல்லுங்க மாமா, வண்டி இதோ குளித்தலையில் தாண்டிடுத்து, அரை அவரில் வந்துடும், ஸ்டேஷனுக்கு வரையலா, ஏசி கோச் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்றான். அப்புறம் லலிதா மாமியை பார்த்து, ஒரே ஊரில் இருக்காளே சுந்தர மாமா, அவர் தான், அவள் பேரனோட ஆயுஷ் ஹோமத்துக்கு சொல்லியிருந்தார் அப்படின்னோடனே அந்த லலிதா மாமி விடாமல், உனக்கு ஒரு பிள்ளைய கொடுத்துருக்க கூடாத அந்த மகமாயி அப்படிங்கும்போது, இவரோட மனைவி லலிதா ஜன்னல் வழியாக அப்படியே பார்த்துட்டே இருந்தா. காவேரியை கண்ணில் பார்க்க முடியல, கரையை தொட்டுண்டு ஓடும், அம்மா மண்டபத்தில் ஸ்நானம் பண்ணியே 10 வருஷம் அப்படின்னு இவங்கெல்லாம் ஏதோ பேசிகிட்டே போகிறாங்க. அப்போது நல்ல வெயில், வாட்டர் வாட்டர்னு ஒரு பையன் வந்து தண்ணி பாட்டிலை சுமந்துன்னு வரான். மாமி நல்லா இருக்கா அப்படின்னு இவரை பார்த்து இந்த அம்மாவை பார்த்து கேட்குறான். படவா, உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அப்படிலாம் நல்லா இருக்காலாம் கேட்கக்கூடாது, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கணும். இன்றைக்கி என்ன தண்ணி பாட்டிலை தூக்கிட்ட அப்படின்னோடனே அவன் பதிலே சொல்லாமல் சிரிக்கிறான். சீமா பேட்டிக்கு நீங்கள் கொடுத்த ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு ஃபோனில் மம்தா சொன்னான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் போகிறான். இருக்கட்டும்டா, சீக்கிரம் ஊருக்கு போய் பொண்ணை முகத்தை பாரு, 5 மாதம் முடிஞ்சிருக்கும்ல பாவம் அப்படின்னு இந்த அம்மா சொல்கிறாங்க. அவன் தலையாட்டின்ண்டே தூக்கிட்டு போயிடுறான். அப்படியே ட்ரெயின் நகர்ந்துட்டே இருக்குது. ராஜகோபுரம் தென்பட்டது. இவங்க எல்லோரும் கண்ணு குனிஞ்சு கைக்கு எடுத்து கும்பிட்றாங்க. அப்போ தான் அந்த லலிதா மாமி பெருமூச்சு விட்டுட்டு எழுந்துக்கிறா. என்னவோ போ, நீயும் இப்படி பார்த்து பார்த்து தான் செய்கிற, அதுக்கெல்லாம் பலன் இல்லாமையாக போயிடும். சரி, ஞாயிற்றுக்கிழமை பார்க்கலாம் அப்படின்னு அந்த மாமி கிளம்பும்போது இந்தாங்கோ மாமின்னு ஒரு முழை மல்லிகை சரத்தை நீட்டுறா. வாங்கி கண்டை ஒட்டின்ட்டு அந்த மாமி தலையில் சொருகிக்கிறா. வண்டி இப்படி நின்னது. ஆரிசி மாமி ஆரிசி பொண்ணும் தலையாட்டிட்டு நகர்ந்து போச்சு. இவங்க எல்லாரும் கீழே இறங்கி நின்று கொஞ்ச நேரம் அந்த ஸ்டேஷன் நிற்கிறாரு. அப்போ சூடான காஃபியோட திரும்பி வரும்போது ஒரு மைல்கன் வேஷ்டியை போட்டுட்டு ஒரு மாமா அவசர அவசரமாக அந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஏறி முன்னாடி உட்கார்ற. நான் சொன்னேனே ஒரேயூர் மாமா இவர் தான், இவா ரெண்டு பேரும் கும்பகோணம் போகிற அப்படின்னு அந்த அவ சொல்கிறான். அவர் வந்து அப்படியே பல பலன் இருக்காரு. நல்லா ஜரிகை வேஷ்டி கட்டின்ட்டு அவர், இதில் 6000 இருக்குது, மிச்சத்தை ஞாயிற்றுக்கிழமை வாங்கிக்கோ, எந்த குறையும் இருக்கப்படாது, பிரசாதத்தை ஃப்ளைட்டில் அனுப்பிச்சிட்டா போதும் அப்படின்னு ஒரு கவரை கொடுக்குற. கவலைப்படாதீங்க, அது பாட்டு கச்சிதமாக நடக்கும். நீங்கள் என்ன உடம்ப பார்த்துக்கிறதே இல்லையா? வாயை கட்டணும், கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு பாதால் மால்வாவும் ரவா தோசையுமா சாப்பிட்டுருக்கேடா, உடம்ப பார்த்துக்கோங்க அப்படின்னு சிரிச்சுட்டே பேசுகிறா. அந்த பணத்தை எடுத்து பத்திரமா எடுத்து வச்சுக்கிறா. மயில்கண் மாமா எழுந்துக்கிறார். சரி, நீ ஜாக்கிரதையாக போயிட்டு வா, ஃபோன் பண்ணு அப்படின்னு அந்த மாமாவும் இறங்கி வேகமாக நடந்து போயிடுறார். அதுக்கப்புறமா திருப்பியும் ஃபோன் எடுத்தா. டே கடங்காரா, நான் தாண்டா கேட்குறதா, 1/2 மணி நேரத்தில் வந்துடும், என்னால் இறங்க முடியாது, பார்த்துக்கோ, டயத்தில் வந்து வாங்கிக்க, இதை கேட்கலன்னா அந்த சமயபுரத்துக்காரி என்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவா, படவா ஒழுங்காக வந்து சேரு. ஆமாண்டா, ஏசி கோச்சு தான், எத்தனை தடவை சொல்கிறது உனக்கு, வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் திருப்பியும் அவளோட வேலையை பார்த்துட்டே இருக்கா. அப்போதான் இவர் மனைவி திருப்பியும் கேட்குறா, சமயபுரத்துக்கு போகணுமா நீங்கள் அப்படின்னு. போகணும் தான், ஆனால் நாழி ஆகிடும், சிங்கப்பூர்லேருந்து ஒருத்தர் பச்சை பட்டு சாத்துடணும்னு சொல்லியிருக்கார், அதை சேர்த்துடலான்னு தெரிஞ்சவாளை வர சொல்லியிருக்கேன், கொடுத்துட்டா நிம்மதியாக இருக்கும், அவகிட்ட கடன் வச்சுக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு பண்ணிகிட்டு இருக்கான். அவளுக்கு இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ பண்ணிகிட்டே இருப்பா போல் இருக்குன்னு சாரதாக்கு தோன்றுறது. வண்டி நகர்ந்ததுக்கப்புறமா அந்த பூப்பந்துகளையெல்லாம் ஒழுங்குபடுத்தினா, இலையில் இருக்கிற மாலையெல்லாம் சரி பார்த்து ஒதுக்கினா, வலது காலை மடித்து நிமிர்ந்தவ சாரதா பார்த்து சொன்னால், லலிதா மாமி அப்படி தான் எல்லாத்தையும் திரும்ப திரும்ப கேட்பாங்க, நிறைய தடவை சொல்லியாச்சு, ஆனாலும் புதுசாக கேட்பாங்க, அம்பாள் என் தலையில் என்ன எழுதியிருக்காளோ அதானே நடக்கும், அவகிட்ட போய் நான் போட்டி போட முடியுமா அப்படின்னு சொல்லும்போது இவரோட மனைவி என்ன சொல்லுவாளோன்னு இவர் காத்துட்டே இருந்தார். தன்னோட புடவையில் ஒட்டியிருந்த அரளி எதழெல்லாம் கையில் எடுத்து பார்த்தவ காற்றுல சுண்ணின்ட்டே சொன்னான். அவளுக்கு என்னை அழ வச்சு பார்க்குறதுல என்னவோ ஒரு சந்தோஷம். இப்படித்தான் நான் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டா, என்ன பண்ண முடியும், இருந்துடலாம், இதில் என்ன இருக்குது அப்படின்னு அவள் சொல்ல சொல்ல இவரோட மனைவி சாரதா கண்ணில் இருந்த கண்ணீரை துடைக்கிறது இவருக்கு தெரிஞ்சுது. அப்போ அவன், இருங்கோண்ணா, எதுக்கும் வாசல்லையே போய் நிற்கிற, வண்டி இங்கே ரொம்ப நேரம் நிற்காதுன்னு கையில் ஒரு துணிப்பை எடுத்துட்டு அந்த வாசலை நோக்கி போகிறான். பெரிய கோயில் கோபுரம் மரங்களுக்கு நடுவில் தெரிஞ்சுது, அபாரமான வெயில். அப்போது அங்கே நல்லா ஒரு மங்கின கட்டடத்தை ஒட்டி அமைஞ்ச மரப்படிகளுக்கு கீழே கை நிறைய வளையலோட ஒருத்தி காலை நீட்டின்னு உட்காந்துருந்தான். நிறமாசம், அப்படி ஒரு அழகு. அவளும் அவள் பக்கத்தில் நின்று இருந்த சிறுமிக்கு 3 வயசு இருக்கலாம், நல்லா மேடிட்ட வயிறு. அந்த குழந்தை வந்து அவளோட அம்மாவோட வயத்தை தொட்டு ஏதோ சொல்லிட்டு, அவள் அம்மா அவள் கன்னத்தை தொட்டு ஏதோ சொல்ல, ரெண்டு பேரும் அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் முத்தம் கொடுத்துக்கிறாங்க. பனி அடிச்சது, ட்ரெயின் கிளம்பித்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மூச்சரிக்க வந்தா. வந்துட்டு உட்கார்ந்தவ கொஞ்ச நேரம் கண்ணை மூடின்னு பிரார்த்தனை பண்ணினான். என்னன்னு கேட்கறதுக்கு முன்னாடி திருப்பியும் செல்ஃபோன் ஒலிச்சது. கடங்காரா, ஏண்டா இப்படி படுத்துற, வர முடியலன்னா சொல்லப்படாதா? ஆமாம், இப்போ வண்டி மாயவரத்துக்கு போனப்புறம் வா. என்ன பண்ணின, உனக்கு மட்டும் ரயில் தனியாக வருமாடா, உன் தலை படி ஏறி மேலே வரும்போது டீ கடை இருக்குல்ல, ஆமாம் அதான், 2வது பிளாட்ஃபாரத்தில் தான்டா, அங்கே பைய கொடுத்துருக்கேன்டா. ஆமாம், ஒரு பச்சை புடவை, ஒரு மாலை, 101 ரூபா காணிக்க, வந்து வாங்கிட்டு போய் கையோட சித்த கொடுத்துரு, மறந்துடாத, அப்புறம் அவன் என்னை போட்டு நொக்குவாடா அப்படிங்கிறாங்க. ஃபோனை வச்சுட்டு நிமிர்ந்த உடனே சாரதா அவளை ரொம்ப கவலையோடு பார்த்துட்டே இருந்தா. நீங்கள் சொன்ன அவர் வரலேனா அப்படின்னு கேட்குறா சாரதா. அவள் கொஞ்சம் நிமிர்ந்து உட்காந்துட்டு, இந்த பாருங்கோ அவளுக்கு வேணும்னு தான் இது வரைக்கும் சுமந்துன்னு வந்தேன், இறக்கியும் வச்சுட்டேன், இனி அவ பாடு, அவளுக்கு வேணும்னா வாங்கிப்பா, இல்லைனா என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ரொம்ப விட்டேத்தியாக அவ சொன்னதை இவரோட மனைவி சாரதாக்கு நம்பவே முடியல. ஒரு நொடி பொழுது அவள் யோசிச்சுட்டு, அப்படிலாம் விட்டுற மாட்டான், அவனை அனுப்பி வாங்கிப்பா அப்படின்னும் பதில் சொல்கிறான். எல்லா பக்கமும் அப்படிலாம் வெளியில் வேடிக்கை பார்க்கும்போது வெடிச்சு கிடந்த அந்த வயல்வெளியில் நடுவில்லாம் ஒரு மாதிரி புதர் மாதிரி இருக்கிறத பார்த்தோடனே துளசி கட்டின்ண்டே சொல்கிறா, கண்ணில் பார்க்க முடியல, எங்கே பார்த்தாலும் பச்சை பச்சையேன்னு இருக்கும், கண்ணாடி மாதிரி தண்ணி நிற்கும் அப்படின்னு பெருமூச்சு விட்டுண்டே திரும்பிக்கிறா. கண்களை மூடின்னு லேசாக சாஞ்சிக்கிறா. காலையில் பார்த்த மாதிரி அதே மாதிரி சிரிப்பு, வனப்பான முகம், கொஞ்சம் கூட களைப்பு இல்லை, சோர்வு இல்லை. உதடுகளில் ஏதோ ஸ்லோகத்தை முணுமுணுத்துட்டே அவள் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டுருக்கா. திடீர்னு திருப்பியும் செல்ஃபோன் எடுக்கிறா. செல்ஃபோன் சிடுங்கிறது, மாமா நான் தான் வண்டி கும்போனை வந்துடுத்து, தப்பாக நினைக்காதீங்கோ, நான் இங்கேயே இறங்கிக்கிறேன், ஒரு காரியம் இருக்குது, நீங்கள் ஆள் யாரையாச்சும் அனுப்பி மாலை எடுத்துக்க முடியுமா, நான் சாயங்காலம் வந்துடுறேன், சரி மாமா, ரொம்ப தேங்க்ஸ் மாமா அப்படின்னு ஃபோனை வச்சுட்றா. மாலையும் கூடையும் ஒதுக்கி வச்சா, துணிப்பையை மட்டும் எடுத்துண்டா, நானும் இங்கே தான் இறங்குறேன், வாங்கோ அப்படிங்கிறா. இங்கன்னா கும்பகோணத்தில் இவங்க ரெண்டு பேரும் இறங்கிறதுக்காக காத்திருந்தா. சாரதா இவரோட மனைவி கைப்பையை எடுத்துட்டவுடனே சாரதா கேட்டா, மாயவரத்தில் தானே நீங்கள் இறங்கணும், இங்கேயே இறங்கிட்டீங்க கும்பகோணத்தில் அப்படின்னு கேட்குறா. திடீர்னு என்னவோ ஒரு நினப்பு, கருவூரில் போய் கர்ப்பரக்ஷாம்பிகையில் பார்க்கணும்னு தோணிடுத்து, கருகாவூர் கர்ப்பரக்ஷாம்பிகையை சேவிச்சாதான் மனசு நிம்மதியாக இருக்குன்னு தோன்றுறது. அவள் பிள்ளையான்ருக்கா, நல்லபடியாக பெத்து போடணும்னு அம்பாள் காதில் சொல்லிட்டா தேவலன்னு படுறது. நெய் விளக்கு போட்டுட்டு பிரசவத்துக்கு என்ன வாங்கிட்டு போகலான்னு பார்க்குறேன், அதான் இறங்கிட்டேன், நேற்கு தான் வயிறு திறக்கலை, அவளுக்கு வாய்ச்சிருக்கு, சுகப்பிரசவமாக அமையணும், யார் பெத்தா என்ன அப்படின்னு அவரோட கணவரோட அந்த இன்னொரு மனைவிக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட சாரதாவோட பதிலை கூட எதிர்பார்க்காம பையத்தோளில் போட்டபடி விறுவிறுன்னு நடக்க ஆரம்பித்தா. பொங்கி வந்த கண்ணீரோடு நின்றுருந்த சாரதா அவள் கொடுத்த மல்லிகைப்பூ சரத்தை தலையில் தொட்டு பார்த்தா. என்ன மனுஷி இவ அப்படின்னா. வாசலுக்கு வந்து நின்னபோது ஆட்டோ வந்து நின்னது, அவ வந்து கையசிச்சா. பதிலுக்கு கையசித்தபடியே சாரதா சொன்னா, என்ன பேர்னு கூட கேட்டுக்கலையே, அதான் சொன்னாளே அப்படின்னு சொன்னின்றே அவர் நடந்தார். அவள் எப்போ என்ன பேர் சொன்னா அப்படின்னு சாரதாவும் கேட்கல, இவரும் சொல்லலை.